நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
ஜூலியன் அசாஞ்ச் விடுதலையாகி விட்டார் என்பது அனைத்து ஊடகங்களிலும் பிரதான செய்தியாக கடந்த சில நாட்களாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. 14 வருடங்களாக சட்டத்துறையுடன் போராடிய விக்கிலீக்ஸின் நிறுவனர் ஜூலியன் அசாஞ்ச் தற்போது ஒரு சுதந்திரமான மனிதர். ஆனால் அவரது வாழ்க்கை, அவரது செயற்பாடுகள், அவர் பிரபலம் மற்றும் அவரது தற்போதைய நிலைமை எல்லாமே மாறுபட்ட கருத்துகளையும் விமர்சனங்களையும் தூண்டுபவை. குயின்ஸ்லாந்து மாநிலத்தின் கடற்கரை பிரதேசமான டவுன்ஃபில் நகரில் 1971 ஜூலை மாதம் 3 நாள் கிறிஸ்டீன் என்ற ஓவியருக்கும் ஜான் ஷிப்டன் என்ற கட்டுமான தொழிலில் ஈடுபட்டிருந்த போருக்கு எதிரான ஒரு செயற்பாட்டாளருக்கும் பிறந்த மகன் ஜூலியன் ஹாக்கிங் ஷிப்டன் 1 இருந்தபோது தாயும் தகப்பனும் உறவில் பிளவு பெற பிரிந்து செல்வதென்று முடிவெடுக்கிறார்கள். பிரிந்து சென்ற தகப்பன் ஜான் ஷிப்டனை தனது 25 வரை ஜூலியன் மீண்டும் சந்திக்கவில்லை. அவருக்கு 1 இருந்தபோது நடிகர் மற்றும் நாடக தயாரிப்பாளரான பிரெட் அசாஞ்ச் என்பவரை அவரது தாயார் மணந்தார். இருவரும் நாடு முழுவதும் பயணித்து நாடகங்களை மேடையேற்றி வந்தார்கள். இதன் காரணமாக தனது சிறு பராயத்தை 37 வெவ்வேறு நகரங்களில் கழித்தார் ஜூலியன். சிறுவயதில் தனது தகப்பன் போலவே தன்னை பராமரித்த பிரெட் அசாஞ்சின் பெயரை அவர் தனது பெயருடன் இணைத்துக் கொண்டார். ஆனால் 2006 தனக்கு பெயரையும் புகழையும் மட்டுமல்ல சிறை வாழ்க்கையையும் தேடித்தந்த விக்கி லீக்ஸ் என்ற நிறுவனத்தை நிறுவிய போது அதனை பதிவு செய்யும் போது அவரது பெயரை ஜூலியன் ஹாக்கிங் ஷிப்டன் என்றுதான் பதிந்துள்ளார். பல ஆண்டுகளாக தனது குழந்தை பருவத்தை பற்றி சற்று முரண்பட்ட கருத்துக்களைத்தான் ஜூலியன் கூறியுள்ளார். நியூயார்க்கர் என்ற பத்திரிகைக்கு 2010 வழங்கிய நீண்ட நேர்காணலில் ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கரையோரத்திலிருந்து சற்று தொலைவில் உள்ள மேக்னெட்டிக் ஐலண்ட் என்ற தீவில் தனது சிறு பராயத்தை கழித்ததாகவும் அவர்களின் வீடு எரிந்து சாம்பலாகுவதற்கு முன்னர் ஒரு அமைதியான அழகிய வாழ்க்கையை தான் வாழ்ந்ததாக அழகாக சோடனையுடன் விரிவாக விவரித்திருக்கிறார். தனக்கு சொந்தமாக ஒரு குதிரை இருந்தது என்றும் தானாகவே ஒரு படகை கட்டியிருந்ததாகவும் அதில் தான் மீன்பிடிக்க சென்றதாகவும் சுரங்கங்களுக்குள் தான் இருந்ததாகவும் அவர் கூறியிருக்கிறார். அதேவேளை 1997 அவர் வெளியிட்ட ஒரு நூலில் பிரெட் அசாஞ்ச் ஒரு நல்ல மனிதர் என்றும் ஆனால் மதுவுக்கு அடிமையாக இருந்தார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இவற்றில் எவ்வளவு உண்மை இருக்கிறது என்பதை யாராலும் உறுதிப்படுத்த முடியவில்லை. ஜூலியனின் குழந்தை பருவத்தில் மிக முக்கியமான தருணம் மற்றும் அவரது அரசியல் நம்பிக்கைகளை தெரிவிக்கும் ஒன்று அவருக்கு 4 இருந்தபோது நடந்த ஒரு சம்பவம். அவரது தாயின் ஒரு நண்பரும் அவரது தாயாரும் தெற்கு ஆஸ்திரேலியாவின் மரலிங்காவில் நடந்த ரகசிய பிரிட்டிஷ் அணுக்குண்டு சோதனைகள் பற்றி ஆதாரங்களை கண்டுபிடித்து அடிலைட் பத்திரிகையாளர் ஒருவருக்கு தகவலை வழங்க முயன்ற போது அவரது தாயின் நண்பர் காவல்துறையினரால் தாக்கப்பட்டார். அவரது தாயார் கிறிஸ்டீன் குழந்தை வளர்க்க தகுதி இல்லாத தாய் என்று குற்றம் சாட்டப்படும் அபாயத்தில் இருப்பதாக காவல்துறையினரால் எச்சரிக்கப்பட்டார். ஜூலியன் 8 இருந்தபோது அவரது தாயும் பிரெட் அசாஞ்சும் விவாகரத்து செய்தனர். அதன் பின்னர் அவரது தாய் கிறிஸ்டீன் லீஃப் ஹாமில்டன் என்பவருடன் உறவை வளர்த்துக் கொண்டார். த ஃபேமிலி என்ற பெயர் கொண்ட கல்ட் என்று வர்ணிக்கப்படும் வழிபாட்டு குழு ஒன்றின் தலைவர் லீஃப் ஹாமில்டன். தனது நூலில் லீஃப் ஹாமில்டன் ஒரு மனநோயாளி என்று ஜூலியன் வர்ணித்திருக்கிறார். கிறிஸ்டீனுக்கும் லீஃப் ஹாமில்டனுக்கும் ஒரு மகன் பிறந்தார். ஆனால் 1982 ஜூலியனின் தாயாரும் லீஃப் ஹாமில்டனும் உறவை முறித்துக் கொண்டு பிரிந்துவிட்டனர். இருவரும் ஜூலியனின் ஒன்றுவிட்ட சகோதரரை யார் பராமரிப்பு என்பதில் கடுமையாக போர் புரிந்தனர். இது ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க ஆன் ஹாமில்டன் பேர்ன் என்ற இன்னொரு கல்ட்டுடன் ஜூலியனின் தாயார் தொடர்புகளை மேற்கொண்டார். இதன் காரணமாக காவல்துறை தங்களை தொடர்ந்து கண்காணித்து வந்தது என்று ஜூலியன் கூறியுள்ளார். அந்த அமைப்பு ஒவ்வொரு நகரங்களுக்கு அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்க வேண்டிய நிலை. சிறுவன் ஜூலியனும் அதில் அகப்பட்டுக் கொண்டான். அடுத்த 6 ஜூலியனும் அவரது தாயும் தப்பி ஓடியவர்களாகவே வாழ்ந்து வந்தனர். இதனால் அவரது குழந்தை பருவத்தில் 30 ஆஸ்திரேலிய நகரங்களில் வாழ வழிவகுத்தது. இந்த வாழ்க்கை முறையினால் அவர் வீட்டிலிருந்து ஹோம் ஸ்கூலிங் என்ற வகையில் கல்வி கற்றார். அதிக நேரத்தை நூலகங்களில் கழித்தார். வீடற்ற தன்மை, மனச்சிதைவு என்பன ஜூலியனை இன்னொரு உலகிற்கு அழைத்துச் சென்றது. அவரது இளமை பருவத்தின் ஒரு கட்டத்தில் ஜூலியனும் அவரது தாயாரும் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கடைக்கு எதிரே உள்ள வீட்டில் குடிபெயர்ந்தார்கள். இந்த நேரத்தில் ஹேக்கிங் எனப்படும் இணையதள தாக்குதல்களை நடத்தும் செயற்பாடுகள் மெல்பர்ன் நகரில் அதிகமாக வளர்ந்து வந்தது. ஜூலியனுக்கு கொமடோ 64 என்ற ஒரு கணினி கையில் கிடைத்தது. மென்டாக்ஸ் என்ற பெயரில் இணையதளங்களை ஊடுருவும் ஹேக்கராக 1987 ஆண்டில் தனது 16 வயதில் ஜூலியன் அசாஞ்ச் ஒரு பிரபல ஹேக்கராக மாறினார். திறமையான ஹேக்கர் என்றும் பெயர் பெற்றார். மேலும் 2 புதிய ஹேக்கர்களுடன் இணைந்து அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைப்பான பென்டகன், நாசா போன்ற அமைப்புகளின் இணையதளங்களை ஊடுருவினார். ஆனால் காவல்துறை அவர்களை பிடிப்பதற்கு அதிக காலம் எடுக்கவில்லை. 1991 ஆண்டில் 31 குற்றச்சாட்டுகளுடன் ஜூலியன் அசாஞ்ச் கைது செய்யப்பட்டார். ஆனால் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இளமை துடிப்புடன் இவர்கள் செயற்பட்டார்கள் என்று கூறி சிட்டி பேங்க் என்ற வங்கியில் $500 திருடியதாக மட்டும் கூறி சிறு தண்டனையுடன் விடுதலை செய்தார். இது குறித்து ஜூலியன் அசாஞ்ச் பின்னர் பேசும்போது, அமெரிக்க அரசிற்கு தமது இணைய ஊடுருவல் செயல் வெட்கக்கேடானதாக இருந்தமையால் அதனை மறைப்பதற்காக இப்படியொரு குற்றச்சாட்டுடன் அதனை பூசி மெழுகியிருந்தார்கள் என்று கூறியிருந்தார். தொடர்ந்து நடைபெற்ற வழக்குகளால் சோர்வடைந்த ஜூலியன் அசாஞ்ச் குயின்ஸ்லாந்து பல்கலைக்கழகத்திலும் பின்னர் மெல்பர்ன் பல்கலைக்கழகத்திலும் கல்வி கற்க ஆரம்பிக்க முன்னர் ஆசியா முழுவதும் பயணம் செய்தார். பொதுவாக கணனிகளுடன் அதிக நேரம் ஈடுபட்டிருப்பவர்கள் பெண்களை ஏறிட்டும் பார்ப்பதில்லை என்ற ஒரு பார்வை இருக்கிறது. ஆனால் ஜூலியன் அசாஞ்ச் 13 இருந்தபோதே குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட 16 டெரசா என்ற பெண்ணை காதலிக்க ஆரம்பித்தார். அவருடன் வீட்டை விட்டு வெளியேறினார். அவளுடன் குடியேறினார். இருவரும் திருமணம் செய்து கொண்டு ஒரு மகனையும் பெற்றெடுத்தார்கள். ஆனால் காவல்துறையின் தொடர்ந்த கண்காணிப்பால் ஜூலியன் அசாஞ்ச் சித்தப்பெருமை கொண்டார் என்றும் அவரது நடத்தைகளை தாங்க முடியவில்லை என்றும் தனது குழந்தையையும் அழைத்துக் கொண்டு தெரசா ஜூலியன் அசாஞ்சிடமிருந்து பிரிந்துவிட்டார். துணைகளை தேடும் ஓகே கியூபிட் என்ற இணையதளத்தில் 2006 ஆண்டில் ஹரி ஹாரிசன் என்ற பெயரில் தனது சுய விவரத்தை ஜூலியன் அசாஞ்ச் பகிர்ந்து கொண்டார். அதில் ஒரு உணர்ச்சிமிக்க அறிவுஜீவி என்று அவர் தன்னை விவரித்திருந்தார். அவர் தெரசாவுடன் பகிர்ந்து கொண்ட மகன் மீது அவருக்கு தீவிர ஆசை இருந்த போதிலும் ஜூலியனுக்கு எண்ணற்ற குழந்தைகள் இருப்பதாக கூறப்படுகிறது. குறைந்தது 4 காதல் குழந்தைகளை பெற்றிருப்பதை பற்றி அடிக்கடி பெருமை அடித்துக் கொள்வார் என்று இன்சைட் விக்கிலீக்ஸ் என்ற புத்தகத்தில் அவரது முன்னாள் விக்கிலீக்ஸ் சக ஊழியர் ஒருவர் எழுதியுள்ளார். அது சரி, ஜூலியன் இவ்வளவு பிரபலம் அடையவும் சட்டத்தால் விரட்டப்படுவதற்கும் அவர் என்ன செய்தார்? ஜூலியன் அசாஞ்ச் விக்கிலீக்ஸ் என்ற நிறுவனத்தை 2006 ஆண்டில் தொடங்கினார். இது முக்கியமாக வெளியில் அம்பலப்படுத்தப்படாத தகவல்களை வெளியே கசிய விடுவதற்கு புகழ்பெற்ற விசில் ப்ளோவர் எனப்படும் வலைத்தளமாகும். விசில் ப்ளோவர்ஸ் எனப்படுபவர்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த தவறுகளை அம்பலப்படுத்தியவர்கள் ஆவார். 52 வயதான அவர் 10 ஆண்டுகளுக்கு மேலாக சர்வதேச தலைப்புச் செய்திகளில் இடம் பிடித்துள்ளார். ஏனென்றால் அவரது பணிக்கான பழிவாங்கலை தவிர்ப்பதற்காக அவர் அதிகபட்ச பாதுகாப்பு சிறைக்கு மாற்றப்படுவதற்கு முன்னர் பலரால் காப்பாற்றப்பட்டுள்ளார். லண்டனில் உள்ள எக்கடோ தூதரகத்தில் அவர் தஞ்சம் கோரி சில வருடங்கள் வாழ்ந்து வந்தார். ஜூலியன் அசாஞ்சின் சிறைவாசம் மிகவும் விளம்பரப்படுத்தப்பட்டது மற்றும் தேசிய பாதுகாப்பு மற்றும் பத்திரிகை சுதந்திரம் பற்றிய விவாதத்தை மீண்டும் எழுப்பியது. ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈராக்கில் நடந்த போர் குறித்த அமெரிக்க இராணுவ தகவல்களை விக்கிலீக்ஸ் வெளியிட்டிருந்தது. விக்கிலீக்ஸ் இணையதளத்தில் இராணுவ ஆவணங்களை வெளியிட அந்த நேரத்தில் அமெரிக்க இராணுவ உளவுத்துறை ஆய்வாளராக இருந்த செல்சியா மெனிங்குடன் சதி செய்ததாக ஜூலியன் அசாஞ்ச் மீது குற்றம் சாட்டப்பட்டது. 2007 ஆண்டில் ஈராக்கின் பக்தாத் நகரில் 10 மேற்பட்டவர்களை கொன்ற அமெரிக்க ஹெலிகாப்டர் தாக்குதலை காட்டும் ஒரு காணொலி மிகவும் பிரபலமானது. 700,000 ஆவணங்கள், வீடியோக்கள், ராஜதந்திர தகவல் பரிமாற்றங்கள் மற்றும் போர்க்கள விவரங்களை மெனிங் விக்கிலீக்ஸுக்கு அனுப்பியிருந்தார். இது அமெரிக்காவின் வரலாற்றில் ரகசிய தகவல்களின் மிகப்பெரிய மீறலாகும். ஜூலியன் அசாஞ்ச் அமைதியாக இருக்க முடியாது என்று அவரது வழக்குரைஞர்கள் வாதிட்டார்கள். இதுதான் அவரை சட்டத்தின் பிடியில் அகப்பட வைத்தது. தேசிய பாதுகாப்பு தகவலை பெறுவதற்கும் வெளிப்படுத்துவதற்கும் ஜூலியன் அசாஞ்ச் சதி செய்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் அவர் தண்டிக்கப்பட்டார். ஆனால் இது உளவு குற்றச்சாட்டு என்று குறிப்பிடப்படுகிறது. ஏனெனில் குற்றம் என்பது அமெரிக்க உளவுச் சட்டத்தின் கீழ் உள்ள குற்றமாகும். அதனால் ஜூலியன் அசாஞ்ச் விடுவிப்பதற்கான விசாரணை பசிபிக் கடலில் உள்ள அமெரிக்க பிரதேசமான ஒரு சிறிய தீவில் நடைபெற்றது. ஜூலியன் அசாஞ்சிற்கு 62 மாதங்கள், அதாவது 5 ஆண்டுகளுக்கு சற்று அதிகமான சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் அவர் சுதந்திர மனிதராக ஆஸ்திரேலியாவிற்கு திருப்பி அனுப்பப்பட்டார். ஏனென்றால் அவரது வழக்கு விசாரணைகள் தீர்க்கப்படுவதற்காக 5 ஆண்டுகள் இங்கிலாந்தில் சிறையில் இருந்தார். இதனால் அவரது தண்டனையை ஏற்கனவே முடித்துவிட்டதாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த குற்றச்சாட்டுகள் தவிர ஸ்வீடனில் பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். அவை தவிர அமெரிக்க தேசிய பாதுகாப்பு தகவலை பெறுவதற்கான சதித்திட்டத்தில் ஒரு கணக்கு, தேசிய பாதுகாப்பு தகவலை பெறுவதற்கான 7 கணக்குகள், தேசிய பாதுகாப்பு தகவலை வெளிப்படுத்தும் 9 வழக்குகள், கணினி ஊடுருவச் செயலை செய்து சதித்திட்டத்திற்காக 1 வழக்கு என்று பல வழக்குகள் இவர் மேல் சுமத்தப்பட்டுள்ளது. இவர் மேல் சுமத்தப்பட்டுள்ள பாலியல் குற்றச்சாட்டுகளை ஜூலியன் அசாஞ்ச் மறுத்திருந்தார். அவை தன்னை இழிவுபடுத்துவதற்கும் அமெரிக்காவிடம் ஒப்படைக்கும் ஒரு சதித்திட்டத்தின் ஒரு பகுதியாகும் என்று ஜூலியன் அசாஞ்ச் வாதிட்டு வந்தார். ஸ்வீடிஷ் அதிகாரிகள் 2019 நவம்பர் மாதத்தில் அந்த பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுகளை கைவிட்டார்கள். இந்த குற்றச்சாட்டுகள் பத்திரிகை சுதந்திரத்தை வலியுறுத்துபவர்களுக்கு எதிராக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் என்று பலரும் இப்பொழுது வாதிடுகிறார்கள். ஜூலியன் அசாஞ்சின் கைதும் அவரது விடுதலையும் பத்திரிகை சுதந்திரத்தை முடக்குபவர்கள் நடத்தும் நாடகம் என்றும் கூறப்படுகிறது. எது அப்படி இருந்தாலும் ஜூலியன் அசாஞ்ச் வரலாற்றில் பல வருடங்கள் வாழ்வார்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.